அன்பர்கள் அன்பருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இந்திய ராணுவத்தினர் பர்மாவுக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தி தீவிரவாத குழுவினர் சிலரை கொண்டிருப்பதாக இந்திய அமைச்சரே அறிவித்திருப்பது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
பிஜேபி வந்து எதிர்கட்சியாக செயல்பட்ட போது இது முக்கிய அரசாங்கத்தின் முக்கிய குறைபாடு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் மோடி அவர்கள் இந்த மாறுபட்ட குறைபாட்டினுடைய அறிகுறி, அப்படித்தான் இது வந்து பதிலடி கொடுப்பது என்பது.
இலங்கையில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைமுறையை மாற்றும் நோக்கில் கொண்டுவரப்பட்டிருக்கும் அரசியல் சாசனத்தின் 20வது சட்ட திருத்தம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாட்டில் குழப்பம் நிலவுவதாக கூறப்படுவது விமர்சனம் குறித்த அந்த கட்சியின் கருத்துக்கள்.
பிரதமர் அவர்கள் சிறிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை கட்சிகளாக இருந்தாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் வந்தால் ஒழிய அதை ஐக்கிய தேசிய கட்சி ஆதரிக்காது என்ற உறுதிமொழியை நமக்கு வழங்கியுள்ளார்.
நிறைவாக பலகணி மற்றும் ஆய்வு கண்ணோட்டம் பலவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் நந்தினி குருசங்கரன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கத்தோலிக்க தேவாலயத்தில் இருக்கும் மத குருமார்களால் சிறார்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுக்கவும், தமக்கு தெரிந்து நடைபெற்ற பாலியல் துஷ்பிரயோகங்களை மறைக்க முயலும் கத்தோலிக்க ஆயர்களை விசாரிக்கவும் ஒரு தனித்துறையை பாப்பரசர் பிரான்சிஸ் துவக்கியுள்ளார். சிறார்களாக இருந்தபோது பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளானவர்கள் இதுபோன்றதொரு துறை அமைக்கப்பட வேண்டும் என்று பல காலமாக கேட்டுள்ளனர். மத குருமார்கள் பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுவது குறித்த ஒரு ஆய்வுக்குழுவும் இதுபோன்ற ஒரு அமைப்பு வேண்டுமென பரிந்துரை செய்திருந்தது. பாலியல் துஷ்பிரயோகம் குறித்த புகார்களை அசட்டை செய்ததாக ஒரு ஆயர் மீது புகார் வந்தால் அதை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்த வழிமுறை வகுக்கப்பட்டுவிட்டதாக வேட்டிகனின் பேச்சாளரான பெட்ரிகோ லம்பார்டி தெரிவித்துள்ளார்.
பிரான்சில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற ஜெர்மன் விங்ஸ் விமான விபத்தில் பலியானவர்களில் 44 பேரின் சவப்பெட்டிகள் டசல்ட்ரோப் விமான நிலையத்தினுள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் உறவினர்கள் அதனை பார்வையிட்டனர். இந்த சவப்பெட்டிகளில் பெரும்பான்மையானவை விமான விபத்தில் பலியான மாணவர்கள் 16 பேருடையதாகும். இந்த சவப்பெட்டிகளை தாங்கிய வாகன தொடரணி மாணவர்களின் சொந்த ஊரான ஹால்டனில் அவர்கள் பயின்ற பள்ளிக்கூடத்தை கடந்து சென்றன. ஸ்பெயின் பார்சிலோனா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானத்தை செலுத்திய துணை விமானியான ஆந்திரியா லூபீட்ஸ் பிரான்ஸ் ஆல்ப்ஸ் பகுதியில் வைத்து விமானத்தை மோதச் செய்ததால் அதில் பயணித்த 150 பேர் உயிரிழந்தனர்.
பிரான்சில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆணின் உயிர் காப்பாற்றும் மருத்துவ சாதனங்களை விலக்கிக் கொள்வதை எதிர்க்கும் செயற்பாட்டாளர்கள் அந்த மனிதர் அவரின் குடும்பத்தினர் பேசும்போது அசைவுகளை வெளியிடுவதாக காண்பிக்கும் காணொளியை வெளியிட்டுள்ளனர். வின்சென்ட் லாம்பர்ட்டின் வீடியோ தாம் அவரின் நிலை குறித்து செய்த பரிந்துரையை மாற்றவில்லை என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற சாலை விபத்தில் சிக்கிய லாம்பர்ட் உணர்வற்ற கோமா நிலையில் இருக்கிறார். அவருக்கு ஊசி மூலம் உணவு கொடுப்பதை நிறுத்துவது ஐரோப்பிய சட்டங்களை மீறுவதாக அமையாது என்று ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் கடந்த வாரம் தீர்ப்பளித்தது.
எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டி மற்றும் இதர போட்டிகள் நடத்தும் உரிமை கோரும் நடைமுறைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபா மீது வைக்கப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக இந்த நடைமுறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஃபிஃபாவின் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார்.
Whatever is happening at FIFA, whatever is discussed at FIFA, whatever is said and discussed about FIFA, the World Cup has to be...
அமெரிக்க அரச வழக்கறிஞர்கள் ஃபிஃபாவின் பல அதிகாரிகள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வரும் வேளையில் முதல் முறையாக தமது நிறுவனத்தின் செயல்பாடுகளை அதன் பொதுச் செயலாளர் ஜெரம் வால்கே நியாயப்படுத்தியுள்ளார். ரஷ்யாவில் 2018ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை போட்டியை நடத்தும் ஒரு மையத்தை பார்வையிடச் சென்ற போதே வால்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஃபிஃபாவின் பல அதிகாரிகள் பெரும்பாலும் பிராந்திய சங்கங்களுக்கு பொறுப்பானவர்கள் என்பதால் தமது அதிகாரிகளை ஃபிஃபாவால் ஓரளவே கட்டுப்படுத்த முடியும் எனவும் ஜெரம் வால்கே கூறுகிறார்.
பர்மிய எதிர்க்கட்சித் தலைவி ஆங் சான் சூச்சி சீனாவுக்கான அதிகாரப்பூர்வ விஜயத்தை துவக்கியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது பற்றி அவர் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். நோபல் பரிசை வென்ற ஆங் சான் சூச்சி சீனாவில் சிறையில் வைக்கப்பட்டுள்ள நோபல் பரிசு பெற்ற லூ ஷியாபோவை விடுவிக்குமாறு கோர வேண்டும் என்று மனித உரிமை அமைப்புகள் கோரியுள்ளன. சீனாவில் ஜனநாயக மாற்றங்கள் கோரியமைக்காக கடந்த 2011ஆம் ஆண்டில் ஷியாபோவுக்கு 11 ஆண்டுகால சிறை தண்டனை அளிக்கப்பட்டது.
எகிப்தின் சுற்றுலா நகரான லக்ஷரில் தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அங்குள்ள பழமையான கார்னாக் கோவில் வளாகத்தை நெருங்கி வந்த மூவர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலை மேற்கொண்டவர்களில் ஒருவர் தான் கொண்டு வந்த குண்டை வெடிக்க வைத்து உயிரிழந்துள்ளார். ஏனைய இருவரில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு மூன்றாவது நபர் காயங்களுக்குள்ளாகியுள்ளார். இத்தாக்குதலை மேற்கொண்டவர்கள் யார் என்பது தெளிவில்லாமல் உள்ளது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய செய்திகள். இந்திய ராணுவத்தினர் பர்மாவுக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தி அங்கிருந்த தீவிரவாத குழுவினர் சிலரை கொன்றிருப்பதாக இந்திய அமைச்சர் ஒருவரை அறிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் 20 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலின் பின்னணி என்ன என்பது குறித்து ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரியும் பாதுகாப்புத்துறை பகுப்பாய்வாளருமான கர்னல் ஹரிஹரன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அந்த பல்வேறு தீவிரவாத இயக்கங்கள் இந்தியாவிலும் சரி பர்மாவிலும் இயங்குபவை. இந்தியாவின் வடகிழக்கு எல்லை பகுதிகளில், அதாவது முக்கியமாக மணிப்பூர் மற்றும் நாகாலை அவற்றின் எல்லைப்பகுதியில, இதுல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த எல்லைக்கு இரண்டு புறங்களிலும் ஒரே வகுப்பினர், அதாவது நாகாஸ் இருக்காங்க, அதே மாதிரி லூஷா இருக்காங்க, சின் மீசோ இருக்காங்க. இந்த மாதிரி அதனால 20 கிலோமீட்டர் இந்த எல்லைக்குள் பொதுவாக பாஸ்போர்ட் இல்லாம போகலாம். ரெண்டு தரப்பினர் உள்ளூர்காரர்கள் தங்களது வியாபாரங்களுக்காக போவார்கள் வருவார்கள், அவர்களை தடை செய்ய மாட்டார்கள். அதனால அந்த எல்லையில நமது வந்து எல்லை பாதுகாப்பு படை கிடையாது. அந்த மாதிரி அங்கங்க போலீஸ் இருக்குது, அந்த மாதிரி மற்ற இடங்கள்ல உள்ள மாதிரி கிடையாது பாதுகாப்பு. இதை உபயோகித்துக் கொண்டு இந்த தீவிரவாதிகள், அதாவது மணிப்பூர்ல ஒரு 18 தீவிரவாத இயக்கங்கள் தோன்றி மறைந்து வருகின்றன. அதே மாதிரி அசாம்லயும் ஒரு சில தீவிரவாத இயக்கங்கள் இருக்கின்றன. ஒரு 12 தீவிரவாத இயக்கங்கள் ஒரு சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. அதில் மாறுபட்ட கருத்துடையவர்கள் அந்த பக்கம் போயிருக்காங்க, பர்மா பக்கம். அதுல வந்து சென்ற மார்ச் மாசம் நாகா தீவிரவாத இயக்கங்கள் ரெண்டு பிரிவா இருக்கு. ஒன்னு கப்லாங் அப்படிங்கிற ஹெமி நாகா மற்றும் ஐசாக் சூ தலைமையில் உள்ள குழுவும், நாகா குழுவும் 14 வருடங்களாக பேச்சுவார்த்தை நடத்தின, சமரசம் இருந்தன. அதுல வந்து ஐசாக் சூ குழு தொடர்ந்து அந்த இத சமாதானத்தை நிர்ணயித்து வருகிறார்கள். ஆனால் இந்த கப்லாங் என்பவர் இந்த குழுவோடு ஒத்து போவதில்லை, மற்ற ஐசாக் சூ குழுவோட. மார்ச் மாசம் அதனால் அவர்களுடன் இந்த ஒப்பந்தம் முடிந்து விட்டது. அந்த வெறுப்புல மார்ச் மாசம் தொடங்கி இதுவரை சின்ன சின்ன தாக்குதல்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த பகுதியில பர்மா அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல முழுமையா இல்லை. அதனால் இந்தியாவும் பர்மாவும் தொடர்ந்து ஒப்பந்தங்கள் இருக்கின்றன நெடுங்காலமாக. அதாவது இந்த இரண்டு எல்லைகளையும் தாக்குதலை தொடர்ந்து நடத்தலாம். அதுவும் இப்போ இந்தியாவுக்கும் பர்மாவுக்கும் நெருங்கிய உறவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஒரே ஒரு நிர்பந்தம், கட்டாயம், அதாவது அந்த மாதிரி தாக்குதல் நடத்தினால் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதன்படிதான் இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம், நீங்க 5ஆம் தேதி பார்த்திருப்பீங்க, சென்ற 5ஆம் தேதி அந்த தாக்குதல் நடத்தினாங்க. 6வது டோக்ராப் வாகனங்கள் போயிட்டு இருக்கும் போது அதில் இருந்தவர்களை தாக்கி 20 பேர்களை கொன்றார். அது அந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தொடரும் அழுத்தம் அந்த மாதிரி தான்.
5ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் இவ்வளவு விரைவாக பர்மாவுக்குள் சென்று இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறதுன்னு பாக்குறீங்களா?
கட்டாயம். ஏன்னா வந்து பெரிய இழப்பு, 18 பேர் இறந்துட்டாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 30 பேர் மார்ச் மாசத்துக்கு பிறகு, அதற்கு பிறகு நடந்துள்ள தாக்குதல்ல 30 ராணுவம் அல்லது அதை சார்ந்தவர்கள், ஆயுத போலீஸ் படையும் சரி, உயிர் போயிருக்கிறது. இது பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுக்கும். மணிப்பூர் நெடுங்காலமாக ஒரு பின்னடைந்த ஒரு மாநிலம் ஆயிடுச்சு. ஏன்னா அங்க வந்து தொடர்ந்து அரசியலில் ஒரு கரைச்சல், இது வந்து யாரும் செயல்பட முடியாதபடி இந்த தீவிரவாத இயக்கங்கள் இருந்ததுனால பல்வேறு காரணங்கள் உண்டு. அதுக்கு இனம், அங்க வந்து பல்வேறு இனங்கள் வந்தவங்க பர்மாவிலிருந்து சென்ற நூற்றாண்டுலேருந்து வந்திருக்காங்க, அவர்களுக்கும் அங்குள்ள மணிப்பூர் குடிமக்களுக்கும் உள்ள பகை, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதுனால முன்னேற முடியவில்லை. இந்த அரசாங்கம் திட்டவட்டமாக இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினால் முதலே சொல்றாங்க, காஷ்மீரத்திலும் சரி மற்ற இடங்களிலும், இதற்கு கட்டாயம் பதிலடி கொடுப்போம். ஏன்னா இந்த பிஜேபி வந்து எதிர்கட்சியாக செயல்பட்ட போது இது முக்கிய அரசாங்கத்தின் முக்கிய குறைபாடு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் மோடி அவர்கள் இந்த மாறுபட்ட முறைபாட்டினுடைய அறிகுறி, அப்படித்தான் இது வந்து பதிலடி கொடுப்பது என்பது.
ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரியும் பாதுகாப்புத்துறை பகுப்பாய்வாளருமான கர்னல் ஹரிஹரனின் விரிவான சேவையை நேயர்கள் பிபிசி தமிழின் இணையதளத்தில் கேட்கலாம். இதற்கிடையே இந்திய தரப்பிலிருந்து கூறப்படுவதைப் போல இந்திய ராணுவம் பர்மிய எல்லைக்குள் புகுந்து எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை என்று பர்மிய அதிகாரி ஒருவர் பிபிசி பர்மிய சேவையிடம் மறுத்திருக்கிறார். இந்தியாவில் அமலாக்கத்துறையால் தங்கள் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதற்கு தடை கோரி சன் டிவி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
மத்திய அமலாக்கத்துறையால் தங்கள் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதற்கு தடை கோரி சன் டிவி நிறுவனம் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. 2006 தயாநிதி மாறன் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் ஏர்செல் நிறுவனத்தில் தனக்கு இருந்த பங்குகளை மலேசியாவைச் சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க வேண்டுமென நெருக்கடி கொடுத்ததாக தொழிலதிபர் சிவசங்கரன் என்பவர் இந்தியாவின் மத்திய புலனாய்வுத்துறையான சிபிஐயிடம் புகார் அளித்தார். 2011 அளிக்கப்பட்ட இந்த புகார் குறித்து மத்திய புலனாய்வுத்துறையும் அமலாக்கத்துறையும் விசாரித்து வந்தன. இந்நிலையில் மாறன் சகோதரர்களுக்கு சொந்தமான சன் டிவி நிறுவனத்தின் சுமார் 742 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை இந்த ஆண்டு மார்ச் 31 அன்று மத்திய அமலாக்கத்துறை முடக்கியது. இதையடுத்து இந்த சொத்துக்களை முடக்கியதற்கு தடை விதிக்க வேண்டுமென சன் டிவி மற்றும் கல் கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்திற்கு முன்பாகவே இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டவை என்றும், இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பிற நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்படவில்லை என்றும் சன் டிவியின் சார்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஜி ராஜகோபாலன் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். வேறு ஏதாவது நீதிமன்றம் இந்த வழக்கில் தலையிட்டால் சிபிஐயும் அமலாக்கப் பிரிவும் நடத்தி வரும் விசாரணையில் அது தடையாக அமையும் என்றும் குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் சன் டிவியின் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து இலங்கை செய்தி ஒன்று. இலங்கையின் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைமுறையை மாற்றும் நோக்கில் அரசியல் சாசனத்தின் 20வது சட்ட திருத்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறப்பட்டாலும் சிறுபான்மை கட்சிகள் அவற்றை எதிர்த்து வருகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 255 உயர்த்தப்படும் என்று பொதுவான ஒரு புரிதல் மற்றும் உடன்பாடு பல கட்சிகளுக்கிடையே எட்டப்பட்ட சூழலில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவைக்கு சமர்ப்பித்த பேரறிஞர் நிலையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 225 இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் இந்த நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம் என்று கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர் ஆர் யோகராஜன் அவரிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
பொதுவாக இலங்கை மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொகையை 225 வைக்க வேண்டும் என்பது மக்களுடைய வேண்டுகோள். அதற்கு இணங்க பிரதமர் அவர்கள் இந்த முன்மொழிவை செய்திருக்கின்றார்.
மக்களுடைய வேண்டுகோள் அப்படிங்கறதை எப்படி சொல்றீங்க நீங்க?
இலங்கையில் அரசியல்வாதிகளுடைய தொகையை மேலும் அதிகரிப்பது மக்களுடைய பணத்தினால் அவர்களுக்கு சம்பளமும் ஏனைய வசதிகளும் பெற்றுக் கொடுக்கப்படுவதால் மேலும் அரசியல்வாதிகளை அதிகரிப்பதை பொதுவாக மக்கள் எதிர்க்கின்றார்கள் என்று நாங்கள் அறிகின்றோம். ஆகையினால் அரசியல்வாதிகளை அதிகரிப்பதன் மூலம் எதையும் செய்துவிட முடியாது.
ஆனால் யோகராஜன் அவர்களே, இப்ப நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் இந்த 20வது சட்ட திருத்தம் குறித்தும் முன்னர் அரசியல் கட்சிகளிடையே விவாதம் நடைபெறும் பொழுது பொதுவாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையை 255 உயர்த்தலாம் அப்படிங்கிற அந்த பிரேரணை கொண்டு வந்து அது ஓரளவுக்கு கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே?
அதை பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் சிலர் முன்மொழிந்தார்கள். அதை முன்மொழியும் போது 165 ஆசனங்கள் மூலமாக தெரிவு செய்யப்படுவதையும் அத்தோடு 31 பேர் மாவட்ட ரீதியில் வீதாசார முறைப்படி தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். இதற்கு சிறுபான்மை கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்.
ஆனால் சிறுபான்மை கட்சிகள், சிறிய கட்சிகள் ஆகியவை தங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் குறைந்துவிடும் அப்படின்னு கவலை வெளியிட்டிருக்காங்க. இப்போ நீங்களும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், அப்போ நாடாளுமன்றத்தில் சிறுபான்மை மக்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் அப்படிங்கிற அந்த கவலை உங்களை போன்றவர்களுக்கு இல்லையா?
நிச்சயமாக இருக்கின்றது. அதாவது 165-31-2 இருந்ததை 125-75 என்று மாற்றும் போது அந்த விகிதாசாரம் சரி வந்தாலும் கூட 165 ஆசனங்களை 125 குறைக்கும் போது ஒரு ஆசனத்துக்கு தேவையான விஸ்தீரணம் மற்றும் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. அப்படி அதிகரிக்கும் போது சிறுபான்மை சமூகங்களுடைய விகிதாசாரம் குறைக்கப்படுகிறது, அதாவது டைல்யூட் ஆகின்றது. ஆகையினால் எம்முடைய பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் என்று சிறுபான்மை கட்சிகள் முன்வைக்கும் அந்த வாதம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். ஆனாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதமர் முன்வைத்த இதிலே சிறுபான்மை கட்சிகளுடைய ஒரு பிரச்சனை, அதாவது 125-75 என்பதும் 165-31 என்பதும் அந்த விகிதாசாரத்திலே உள்ள விடயம் தீர்க்கப்பட்டாலும் ஆசனங்கள் குறையும் போது நமக்கு பிரச்சனை ஏற்படலாம். ஆனால் அந்த ஆசனங்கள் குறைவதை வேறு விதத்திலே, அதாவது தொகுதிகளை மீள் நிர்ணயம் செய்யும் போது மல்டி மெம்பர் சீட்ஸ் என்று அழைக்கப்படும் விதத்தில் மாத்திரமே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற அவசியம் கிடையாது.
சில யுக்திகளை கையாண்டால் டீலிமிடேஷன் போது இதை திருத்திக் கொள்ள முடியும். ஆனால் இன்று மீள் நிர்ணய சபைகள் டீலிமிடேஷன் கமிஷன் நியாயமாக நடக்குமா என்ற சந்தேகம் தமிழ் மக்கள் மத்தியிலே உள்ளது. மீள் நிர்ணயம் செய்யும் போது சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உருவாக்க முடியாத விதத்திலே தொகுதிகளை திருப்பிவிட்டார்கள், ஆனால் நம்முடைய பிரதிநிதித்துவம் முழுமையாக இழக்கப்படும். அதனால் இதிலே சிறுபான்மை மக்களுடைய சந்தேகங்கள் நியாயமானவை. இன்றைய தேர்தல் முறையே சிறந்த முறை சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்திற்கு. இதை மாற்ற வேண்டும் என்று கருதுவது அனாவசியம். ஆகையினால் இந்த தேர்தல் முறை மாற்றத்தை நாம் எதிர்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்று ஐக்கிய தேசிய கட்சி முன்வைத்த அல்லது பிரதமர் முன்வைத்த அந்த விடயமும் சிறுபான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகவே இருக்கின்றது. அதனால் எதையுமே மாற்றாமல் தற்போது இருக்கும் நிலையிலேயே செல்ல வேண்டும் என்பதில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இணக்கப்பாடு உள்ளது. பிரதமர் அவர்கள் சிறிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை கட்சிகளாக இருந்தாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் வந்தால் ஒழிய அதை ஐக்கிய தேசிய கட்சி ஆதரிக்காது என்ற உறுதிமொழியை நமக்கு வழங்கியுள்ளார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர் ஆர் யோகராஜன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து பன்னாட்டுச் செய்திகள். பாகிஸ்தானில் கொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருந்த அந்நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவர் ஒருவருக்கு இன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது பெரும் விமர்சனத்தை தோற்றுவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
1992 இரட்டை கொலைகளை செய்தார் என்ற குற்றச்சாட்டுக்குள்ளாகியிருந்த அப்டாப் பகதூர் என்ற இவருக்கு 15 வயதாக இருக்கும் போது மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அப்போது பாகிஸ்தானில் 15 வயதுக்குட்பட்டவர்களுக்கும் கூட மரண தண்டனை விதிக்கப்படா சட்டத்தில் இடமிருந்தது. 2000 திருத்தப்பட்டு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே மரண தண்டனை விதிக்க முடியும் என்று மரண தண்டனைக்கான வயது வரம்புகள் அதிகரிக்கப்பட்டன. இவர் இன்று புதன்கிழமை அதிகாலை லாகூரில் உள்ள சிறைச்சாலை ஒன்றில் தூக்கிலிடப்பட்டார். அப்டாருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமை அவமானகரமான செயல் என்று மனித உரிமைகள் செயல்பாட்டாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இன்றைய நாள் பாகிஸ்தானின் நீதி கட்டமைப்புக்கு வெட்கக்கேடான நாள். அப்டாப் அநீதிக்குட்படுத்தப்பட்டுள்ளார் என்று ரெஃப்ரி என்ற சர்வதேச மனித உரிமைகள் குழுவின் பணிப்பாளர் மாயா ஃபோவா தெரிவித்துள்ளார். இறுதி நாட்களில் அப்டாப் அப்பாவி என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு சில நாட்கள் தேவை என்று அவரது சட்டத்தரணிகள் முன்வைத்த கோரிக்கையை பாகிஸ்தான் மறுத்தது. இது ஒட்டுமொத்த நீதியையும் கேலி கூத்தாக்கியது மட்டுமல்லாது அப்டாப்பை தெரிந்த எல்லோருக்கும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். அப்டாப் 2 நேரடி சாட்சிகளின் அடிப்படையிலேயே தண்டிக்கப்பட்டுள்ளார் என்று கூறியிருக்கும் ரிஃப்ரீவ், அவருக்கு எதிராக சாட்சியமளித்த இருவருமே பிறகு தமது வாக்குமூலத்தை வாபஸ் வாங்கிக் கொண்டனர் என்றும், அப்டாப்புக்கு எதிரான தமது முந்தைய சாட்சியங்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு வாங்கப்பட்டவை என்றும் அவர்கள் இருவரும் கூறியிருந்தனர் என்றும் தெரிவித்துள்ளது. தூக்கிலிடப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ரிஃப்ரிவ் அமைப்புக்கு பகதூர் அப்தார் எழுதிய கட்டுரையொன்றில் தான் நிரபராதி என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார். எனக்கு தூக்கு தண்டனைக்கான நேரத்தை உறுதிப்படுத்தும் கருப்பு கடிதத்தை தற்போது நான் பெற்றுக்கொண்டேன். ஜூன் 10 என்னை தூக்கிலிடப் போவதாகவும் எனது உயிர் பிரியும் வரை கழுத்தில் தூக்கு கயிறு தொங்கவிடப்படும் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. நான் ஒரு நிரபராதி. நான் இதை கூறுவதால் எனது தண்டனையில் மாற்றம் வருமா என்று தெரியவில்லை என்று அப்தாப் கூறியிருந்தார். எனது வாழ்வின் அனுபவங்கள் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து மாறுபட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் தான் இறக்கும் நேரத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதை விட பயங்கரமானது வேறெதுவும் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அதுவும் எனது இறப்பின் நேரத்தை தெரிந்து கொண்ட பிறகு வெறுமனே தனிமைச்சிறையின் கொட்டடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பதைப் போல கொடுமை வேறு இருக்குமா என்று தெரியவில்லை என்றும் தனது கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனது 15 வயது முதல் பல ஆண்டுகாலமாக நான் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் சிக்கி தவிக்கிறேன். நான் புதன்கிழமை மரணிக்கக் கூடாது என்றே விரும்புகிறேன். ஆனால் என்னிடம் பணம் இல்லை. நான் இறைவன் மீதும் எனக்காக வாதிட்டு வரும் தன்னார்வ சட்டத்தரணிகள் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எனது இரவுகள் இருட்டாக இருக்கின்ற போதிலும் நான் நம்பிக்கையை கைவிடவில்லை என்று அவர் தனது கட்டுரையில் கூறியிருந்தார். அப்தாப்பின் இந்த நம்பிக்கை பலிக்கவில்லை. அவர் இன்று தூக்கிலிடப்பட்டுள்ளார். அப்தாப் பகதூர் மட்டுமல்லாது கடந்த 2014 டிசம்பர் மாதம் முதல் இன்று வரை 150 பேருக்கு பாகிஸ்தான் மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. கிட்டத்தட்ட அனைவரும் இந்த வருடம்தான் தண்டிக்கப்பட்டார்கள்.
பிபிசி செய்தியை தமிழ் தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். 13 வயது சிறுமியாக இருந்தபோது அகற்றப்பட்டு 10 ஆண்டுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கருவகத்தின் திசுக்களை கொண்டு பெல்ஜியத்தில் பெண்ணொருவர் குழந்தை பெற்றிருக்கிறார். நோய்களால் பாதிக்கப்பட்டு கரு வளத்தை இழந்திருக்கும் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு இதன் மூலம் பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ள மருத்துவர் இசபெல் டெமிஸ்ட்ராவின் கருத்துக்கள் அடங்கிய செய்திக்குறிப்பை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
புற்றுநோய் போன்ற வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இளம் பெண்களுக்கு விஞ்ஞானம் இப்போது புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. 13 வயது சிறுமியின் சூலகம் அல்லது கருவகங்களில் ஒன்றை அகற்றிய விஞ்ஞானிகள் அதன் திசுக்களை உறை நிலையில் சேமித்து வைத்திருந்து 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மீளப்பொருத்தியிருக்கிறார்கள். அதன் மூலம் ஆரோக்கியமான ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. பெயர் விபரம் வெளியிட விரும்பாத கொங்கோவைச் சேர்ந்த அந்த 27 வயது பெண்ணுக்கு பெல்ஜியத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. 5 வயதிலேயே ஒரு வகையான பரம்பரை இரத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண் எலும்பு மச்சை மாற்று மற்றும் கீமோதெரபி சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அவர் குணமானார். ஆனால் கருவுறுவதற்கான திறனை இழந்தார். எனினும் எதிர்காலத்தில் குழந்தை பேருக்கு தயாராகின்ற போது பயன்படும் என்று அவரது கருவகங்களில் ஒன்றை மருத்துவர்கள் அகற்றி வைத்திருந்தார்கள்.
குறித்த பெண் பூப்படைய தொடங்கியது முதல் முதலாவது மாதவிடாய் வர முன்னதாக திசு அகற்றப்பட்டு 10 ஆண்டுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கருவகத்தின் இயக்கத்தையும் கருவுறும் திறனையும் மீட்பதற்காக அந்த திசு மீள பொருத்தப்பட்டது.
வயதான பெண்களின் சேமித்து வைக்கப்பட்ட கருவக திசுக்களை கொண்டு ஏற்கனவே உலகில் 40 குழந்தைகள் வரை பிறந்திருக்கின்றன. ஆனால் முதலாவது மாதவிடாய் வழியாக முன்னரே பெண் பிள்ளை ஒன்றிடமிருந்து அகற்றப்பட்ட கருவக திசுவை கொண்டு குழந்தை பிறந்திருக்கின்ற முதல் சந்தர்ப்பம் இதுவே.
கிரையோ பிரிசர்வேஷன் எனப்படுகின்ற உடல் செல்களை உறைநிலையில் சேமித்து வைக்கும் முறையில் ஈடுபட்டவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளனர். அவர்களில் 20% சிறார்கள். இதனால் இந்த நடைமுறை மூலம் பெருமளவிலான சிறார்கள் எதிர்காலத்தில் நன்மையடைய முடியும்.
தாயான மகிழ்ச்சியுடன் புதிய வாழ்க்கையை இப்போது இந்த பெண் அனுபவிக்கிறார். இதே மகிழ்ச்சியை மற்ற பெண்களும் எதிர்காலத்தில் அனுபவிப்பார்கள் என்பதுதான் மருத்துவர்களின் நம்பிக்கை.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நிறைவாக பலகணியில் ஆப்பிரிக்காவிலிருந்து தரை வழியாக ஐரோப்பாவுக்கு வரும் குடியேறிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து டீனா தமர்தாஸ் அனுப்பியிருக்கும் பெட்டகத்தை தமிழில் தருகிறார் சுவாமிநாதன்.
ஆப்பிரிக்க குடியேறிகள் பலர் மத்திய தரைக்கடல் வழியாக வரும்போது மரணமடைவது ஒருபுறம் இருக்க, தரை வழியாக பால்கன் பிராந்தியத்தை கடந்து வடக்கு மற்றும் மத்திய ஐரோப்பாவுக்கு போகும் மக்களும் அதிக அளவிலான சவால்களை சந்திக்கின்றனர். இப்படி இடம்பெயர்ந்து செல்வோர் பால்கனில் உள்ள மசிடோனியா நாட்டின் வழியாக ஐரோப்பாவுக்குள் வருகின்றனர். வடக்கு மசிடோனியாவில் உள்ள லோஜான் என்ற சிறிய நகரம் இது. செர்பிய எல்லையின் அருகே இருக்கிறது. இங்கே அல்பேனியர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இந்த பகுதியிலுள்ள சக்தி வாய்ந்த குற்ற குழுக்கள் இடம்பெயர்ந்து வரும் குடியேறிகளை பிடித்து கப்பம் பறித்து
வருகின்றனர்.
குடியேறிகள் பிடித்து வைக்கப்பட்டுள்ள சில கிராமங்களுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக உள்ளூர் அல்பேனிய வழிகாட்டி ஒருவர் நம்மிடம் தெரிவித்தார். ஆப்பிரிக்க குடியேறிகள் வைக்கப்பட்டிருக்கின்ற வீடுகளுக்கு செல்வது ஆபத்தானது என்று நமது வழிகாட்டி கூறினார். ஆனால் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற ஆப்பிரிக்கர்களுடன் தொலைபேசி மூலமாக பேச நமக்கு வாய்ப்பு கிடைத்தது. லோஜானில் உள்ள உயர்ந்த கட்டடங்களுக்கு பின்னால் இருக்கின்ற யதார்த்தம் இந்த உரையாடல்களின் போது
வெளிப்பட்டது.
இங்கே பல விஷயங்கள் நடக்கின்றன, அதை நான் பிறகு சொல்கிறேன். நேற்று ஒருவர் இங்கு வந்து 300 யூரோ கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். என்னிடம் அவ்வளோ பணம் கிடையாது.
இங்கே கடத்தல் தொழிலில் இருப்பவர்கள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர்கள் என உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். எல்லையை கடந்து செர்பியாவுக்கு ஒருவரை கொண்டு செல்ல அவர்கள் $350 அளவுக்கு பணத்தை கேட்கின்றனர். பணம் கொடுக்க முடியாதவர்கள் பிணை கைதிகளாக பிடிக்கப்படுகின்றனர். கிரீஸுடனான எல்லைப்பகுதியில் இருக்கும் தெற்கு மசிடோனியாவில் உள்ள கிராமப்பகுதிக்கு நான் வந்திருக்கின்றேன். பச்சை பசேலென காட்சியளிக்கும் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ரயில் நிலையத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இரவு நேரம் வந்தவுடன் ரயில் தண்டவாளத்தை ஒட்டி நடந்தபடியே சிறு சிறு குழுக்களாக மக்கள் வருகின்றனர். இந்த இடத்திலிருந்து தான் மசிடோனிய ஆட்கடத்தல் கும்பல்கள் தம்முடைய வேலையை துவக்கின்றனர். இங்கே வருபவர்களில் பலர் முதுகில் மூட்டைகளை கட்டி கொண்டு வருகின்றனர். பெரும்பாலானோர் ஆண்கள், சிரியாவைச் சேர்ந்தவர்கள். 40 பேர் கொண்ட இந்த குழுவினர் களைத்து போய் காணப்படுகின்றனர். தண்ணீர் குடிப்பதற்காக இங்கே நிற்கின்றனர். தான் 10 மணி நேரம் தொடர்ந்து நடந்து வருவதாக தன்னை மருத்துவர் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட மான் நம்மிடம் தெரிவித்தார்.
في بعد حدود مقدونيا في يعني عصابات بتهجم على الناس اللي بدها تطلع فنحن قررنا انه نجمع حالنا بحدود ال100 شخص
لحتى மசிடோனியாவின் எல்லைக்குள் நுழைந்த பிறகு இங்கிருக்கிற குற்றக்குழுக்கள் குடியேறிகளை தாக்குவதற்காக காத்து கிடக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் கூட்டமாக செல்கின்றோம். ஒரு 100 பேர் உண்டாக போனால் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நாங்கள் தனியாக நடந்து போகலாம், ஆனால் அது ரொம்ப ஆபத்தாக இருக்கும். இது எங்களுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. நாங்கள் ஏற்கனவே கடலிலே மரணத்தை எதிர்கொண்டோம். இருந்தும் தொடர்ந்து செல்ல வேண்டியிருக்கின்றது.
ஆப்கானிலிருந்து வந்த குடியேறிகள் சிலர் மனித கடத்தல் தொழிலில் இங்கே ஈடுபடுகின்றனர். காட்டு வழியாக செல்லும் பாதையை அவர்கள் தம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டனர். காட்டின் நடுவே இருக்கின்ற அவர்களின் முகாமுக்கு செல்லும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. தனது பெயரை வெளியிட வேண்டாம் என்று கூறிய அந்த ஆள் கடத்தல் குழுவின் தலைவர் நம்மிடம் பேசினார்.
Δεν έχει κανένας, δεν βοηθάει εντάξει ένας στην άλλο, αλλά είμαστε όλοι από την Αφγανιστάν, έρχονται εδώ πέρα να πούμε όπως...
நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றோர் கூட்டம். நாங்கள் அனைவரும் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர்கள். இங்கு வருவதற்கு முன் யாரும் யாரையும் பார்த்தது கிடையாது. இங்கே இருக்கும் எல்லையை கடந்து செல்ல வேண்டும் என்பதே இங்கிருக்கின்ற அனைவரின் நோக்கமாக இருக்கின்றது. இங்கே இருக்கும் எல்லையில் காவல் கடுமையானது. மசிடோனியாவின் காவல்துறையினர் எங்களை அடித்தார்கள். இருந்தாலும் இதை கடந்து செல்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆட்கடத்தலில் நாங்கள் ஈடுபடப் போவதாக சிலர் கூறியதாக நீங்கள் சொல்கின்றீர்கள். நான் இது பற்றி என்ன சொல்கிறேன் என்றால், நானே எல்லையை கடக்க காத்து கிடக்கின்றேன். நான் யாருக்கும் உதவ முடியாது. கடவுள் திரும்பவும் சொந்த ஊருக்கே போனாலும் கூட அது எனக்கு நன்றாகத்தான் இருக்கும்.
இவர் நம்மிடம் கூறிய விடயங்கள் சரியா என்பதை பிற குடியேறிகளிடம் பேசி உறுதி செய்யும் வாய்ப்பு நமக்கு அமையவில்லை. அதே நேரம் வட ஐரோப்பிய நாடுகளை அடைய வேண்டும் என்ற நோக்கம் இங்கே பலரிடம் இருக்கிறது. சிலர் மசிடோனிய காவல்துறையினரால் பிடிக்கப்பட்டு மீண்டும் கிரீஸுக்கு அனுப்பப்படுகின்றனர். கிரீஸுக்கு மீண்டும் அனுப்பப்படும் குடியேறிகள் ஒன்று கூடும் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் நான் சிரிய இராணுவத்தில் பங்காற்றிய ஜியாடை சந்தித்தேன். மசிடோனிய காவல்துறை தாக்கியதால் தனது தலையில் ஏற்பட்ட காய தழும்புகளை அவர் என்னிடம் காட்டினார்.
Some people they work for 4 days, others 6 days, others 10 days. The people they work, we get the Afghanistanians.
சிலர் 6 நாட்கள் நடந்து வந்திருக்கின்றார்கள். வேறு பலர் 10 நாட்கள் நடந்து வந்திருக்கின்றார்கள். இப்படி வருபவர்களிடம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் கொள்ளை அடிக்கின்றார்கள். மசிடோனியாவின் காவல்துறையினரும் திருடர்களைப் போலத்தான் செயற்படுகின்றார்கள். எங்கள் பணத்தை அவர்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள், ஆவணங்களை எடுத்துக் கொள்கின்றார்கள். அவர்களிடம் நாங்கள் சரணடைந்த பிறகு கூட மிளகு பொடியை அவர்கள் மோத்தில் அடிக்கின்றார்கள், பெண்களை தொடுகின்றார்கள், இம்சிக்கின்றார்கள். நாங்கள் சண்டை போட போகவில்லை. நான் கூட அங்கே போய் சரணடைந்த பிறகு காவல்துறையினரால் அடிக்கப்பட்டேன். எனது தலையில் கூட காயம் இருக்கின்றது.
ஜியாட் நம்மிடம் கூறியது போல மற்ற பல குடியேறிகளும் தாம் காவல்துறையால் தாக்கப்பட்டதாக கூறுகின்றனர். இந்த தாக்குதல்கள் குறித்து மனித உரிமை அமைப்புகளும் ஆவணப்படுத்தியிருக்கின்றன. மசிடோனியாவின் தலைநகரான ஸ்கோப்ஜோயில் உள்ள உள்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் இவோ குடஸ்கியிடம் இந்த புகார்கள் குறித்து கேட்டேன்.
Every of these cases which were reported in the police were investigated in those cases.
இது போன்று வருகின்ற அனைத்து வழக்குகளையும் நாங்கள் விசாரிக்கின்றோம். பல வழக்குகளில் குடியேறுகின்ற சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவின்படிதான் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள். மசிடோனியாவின் சட்டப்படிதான் நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம்.
அதே நேரம் சில காவல்துறை அதிகாரிகள் குடியேறிகளை துஷ்பிரயோகம் செய்த வழக்குகள் இருப்பதாகவும் இவோ குடஸ்கி நம்மிடம் ஒத்துக்கொண்டார். தற்போது இருக்கும் சட்டத்தை சற்றே திருத்தி குடியேறிகள் 3 நாட்கள் வரை மசிடோனியாவில் தங்க அனுமதிக்க வழி செய்யும் முயற்சிகள் தற்போது அரசால் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் இடம்பெயர்ந்து வரும் குடியேறிகளை சார்ந்திருக்கும் கடத்தல் தொழில் கட்டுப்படுத்தப்படும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அந்த குடியேறிகள் சந்திக்கும் ஆபத்துகள் உடனடியாக குறையப்போவதில்லை.
ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு வரும் குடியேறிகள் குறித்து டீனா டாம்டாஸ் டமர்டாஸ் வழங்கிய பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.